அதுவே ஆமாறு திருவதிகை வீரட்டானத்துக்கு போகணும்னு நினைக்கிறார் சுந்தரர். அப்பருடைய காலம் ஏழாவது நூற்றாண்டு, சுந்தரருடைய காலம் ஒன்பதாவது நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு அவர் போக நினைக்கிறார். அப்பர் சுவாமிகள் திருக்கோயில்ல மாத்திரம் திருப்பணி செய்யல, அடியார்கள் வலம் வருகிற வீதியை கூட சுத்தமா முள்ளு கல்லு இல்லாமல் அத்தனையும் பெருக்கி ஒழுங்குபடுத்தியவர் திருநாவுக்கரசர். அப்பருடைய கைப்பட்ட திருத்தலம் அது இல்லையா? அப்பருடைய கைப்பட்ட திருத்தலத்துல நான் காலால மிதிக்கலாமா? மிதிக்க கூடாது அப்படின்னு அஞ்சினார். அதே போல நாவு திருஞான சம்பந்தர் பிறந்த ஊருக்கும் அவர் சுந்தரர் போக விரும்பல. சரி, திருஞான சம்பந்தர் திருவாலங்காட்டுக்குள்ள போக சம்மதப்படல. ஏன்? காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த தலம். திருஞான சம்பந்தரே அஞ்சினார், காரைக்கால் அந்த திருவாலங்காட்டுக்கு போறதுக்கு விரும்பல, எட்டிருந்தே பாடிட்டு போயிட்டார். திருஞான சம்பந்தரே மதிக்கிறார் சொன்னா இப்ப காரைக்கால் அம்மையாருடைய நிலை எப்படி இருக்கிறது? அதனால அதே மாதிரி திருவதிகை விரட்டத்துக்குள்ள போக விருப்பம் இல்லாமல் வெளியிலிருந்தபடியே அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு புறத்தால சித்தவட மடம் அப்படின்னு ஒரு மடம். மடம் என்பதும் இதெல்லாம் இந்த சுவாமிகள் பெரியவர்கள் தவசிகள் அவர்கள் தங்குற இடம். மடம்னு சொன்னாலே சில பேருக்கு கசப்பாக இருக்கிறது, தவறு. இந்த நாட்டில் அந்த பெரியவர்கள்லாம் இருந்த இடம் இல்லாமல் அந்த இடத்தை நம்ம காப்பாற்றாமல் விட்டோம்னா தவறா போயிடும். அத்தோட நான் விட்டுறேன், அதுக்கான நான் பேச தயாரா இல்ல. தவறு எங்க நடக்கல? மடத்தில் தான் நடக்குதா? என்ன, நம்ம குடும்பத்திலேயே நடக்குது, நாட்டிலேயே நடக்குது. அதனால அதற்காக ஒரு ஸ்தாபனத்தையே ஒதுக்குறது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சரி, அதை விட்டுறேன். ஆக அவர் என்ன பண்ணாரு, இந்த சித்தவட மடத்துல போய் தங்கியிருந்து விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவர் இரவு பொழுது போல இருக்கு, படுத்திருக்கிறார். படுத்த உடனே சிவன் நினைக்கிறா, இங்க போனா கூட இங்கேயும் ஒரு பதியம் பாடுவான், அதனால நாம மெதுவா அங்க போகலாம்னு நினைக்கிறார். சிவன் போக நினைத்தது மாத்திரம் இல்லாமல் திருமால் தேடி கிடைக்காத திருவடியை அவருக்கு சூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறார். திருநாவுக்கரசர் திருவடியை என் தலைமையில் சூட்டு அப்படின்னு கேட்டார் சிவனை. சத்தி முற்றம் என்ற ஊர்ல கேட்டார், அவரை திருநல்லூர் என்ற ஊருக்கு வா, அங்கே திருவடி சூட்டுறேன்னு சொல்லிவிட்டார். இப்போ சுந்தரர் இங்க படுத்து தூங்குறார், அவர் தலைக்கு நேரா இந்த சிவன் போய் ஒரு கிழ வேதியர் வடிவத்தில் படித்து தன்னுடைய திருவடியை அவர் தலைமையில சூட்டினான். எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா? சுந்தரருக்கு அப்படி கிடைச்சது. தலையில சூட்டினான், கலோக்கி இல்ல சொல்ல போனா உதைச்சான். இந்த உதையை தலையில விழுந்த உடனே யார் அது அப்படின்னு கேட்டார். வயதானவன் மூப்புனால உதைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இது பொது ஸ்தாபனம், யாரோ ஒரு கிழவன் படுத்துட்டு இருக்கான் உதச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அண்ணாண்ட போய் படுத்துக்கிட்டேன். யாரு? சுந்தரன். இந்த கிழவன் வந்தபடி மறுபடியும் அந்த வேலையை செய்தான். அங்க போய் மறுபடியும் ஒரு தடவை திருவடியை சூட்டினான். மறுபடியும் என் தலைமையில உதைக்கிறியா நீ யார் அப்படின்னாரு. என்ன அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். அவர் வந்த வேலை முடிஞ்சது. என்ன தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்ச உடனே உடனே ஒரு திருப்பதியும் வருகிறது. அத கேட்கத்தான் வந்தான். தம்மானை அறியாத சாதியார் உளரே, உயிரினங்கள் உன்ன தெரியாதவன் உண்டாப்பா? என்ன தெரியலையான்னு கேட்டார்ல அவரு. உடனே பதில் வருது, தம்மானை அறியாத சாதியார் உளரே, மேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிதன் ஏற. தம்மானை அறியாத சாதியார் உளரே, கடை மேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிதம், கைமாவில் உரியானை கரிகாட்டல கரிகாட்டிலாடல், உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மாந்தல் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடு வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயேன். ஆனா சுந்தருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? அவனுடைய திருவடி நம்ம தலைமையில சூட்டிக் கொள்ளணும்னு நினைப்பு இருந்ததுன்னு சொல்றார். அது அந்த வயதுல எப்படி வந்தது என்பதுதான். அவர்களுக்கு எல்லாம் வயதெல்லாம் கிடையாது. எம்மாண்டன் உன்னுடைய திருவடியை என் தலைமையில சூட்டுவாயா என்று ஏங்கி கிடந்தேன் நான். நீ வலிய வந்து சூட்டும் போது உன்னை யார் என்று நான் கேட்டு விட்டேன். அதனால்தான் அறிவில்லா நான் ஏன் என்று சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு லேசா ஒருத்தர் உரை சொன்னாரு, நாய்க்கு வந்து திருடனா உடையவனா அப்படின்னு நல்லா தெரியும். பல்லுன்னு குறைக்கும், பார்த்து விட்டு ஓஹோ வீட்டுக்காரன் வரான் சொல்லிட்டு அப்புறம் பால் ஆட்டிவிடும் இல்லையா. நான் அப்படி தெரிய நான் தெரியாமல் உன்னை யார் என்று கேட்டு விட்டேனே, அதனால தான் நான் அறிவில்லா நான் ஏன் அப்படின்னு சொன்னார். அது ஓரளவுக்கு நாம ஏத்துக்கலாம் இல்லையா. எம்மாந்தல் அடிக்கொண்டு எல் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன். எம்மானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. தம்மானை அறியாத சாதியாருளரே, கடைமேற்கொள் பிறையானே விடை மேற்கொள் விகிதம், தம்மானை அறியாத சாதியாருளரே கடைமேற்கொள் பிறையா விடை மேற்கொள் விகிதம், கைமாவின் முறியானை கரிகாட்டிலாடல், கைமாவின் முறியானை வந்தான். இது மூன்றாவது இடம். ஆனா அவருடைய சரித்திரத்தில் இது இரண்டாவது இடம். மூன்றாவதாக ஒரு ஊர் சிதம்பரத்திற்கு மேற்கே சிதம்பரத்திலிருந்து தான் போறாருன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சந்தேகம். எப்போதுமே இந்த நடைபயணம் போகிறான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், விடியக்கால எந்திரிச்சு நடப்பான். வெயில் மிகுதியா வந்துருச்சுன்னா நடைய விட்டுடுவான். அப்புறம் எங்கேயாவது தங்கி இருந்துட்டு அப்புறம் சாற்று வெயில் வெயில் சாழ்ந்ததுக்கு அப்புறமா அப்புறம் நடப்பான். நமக்கு நடை என்றால் என்னன்னே நமக்கு தெரியாது. அது சென்னை வாசி, இங்கிருந்து நம்ம சென்ட்ரல் சைடு போகணும்னாலும் நடந்து போக மாட்டோம், பஸ் தேடிடுவோம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சு போடுவோம், அப்படிதான் போவோம். டாக்டர் சொல்லிவிட்டான்னா மாத்திரம் பீச்சில் நடக்கிறோம். அதுதான் கோயில் வச்சா, கோயில்ல பிரகாரத்தை திறப்பு வழியா வச்சானே என்ன காரணம், அதுல நீ நடந்து வா, மூணு பிரதர்ஷன வா, அஞ்சு பிரதர்ஷன வா, பதினொன்னு வா அப்படின்னு வச்சான். அதான் நாம சுத்தி வந்துட்டோம்னா இந்த பீச்சில் போய் நடக்க வேண்டிய தேவையே இல்லை இல்லையா. ஆமா, இப்படி என்ன பண்றாரு, விடிய கால வேளையில நடந்து போறார் சுந்தரர். நடந்து போற காரணம் திருமுதுகுந்தத்துக்கு போகணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் போறார். நான் தேவாரத்தில் காணப்படுகிற பதிகங்கள் பண்கள் உரிய நேரத்தில் பாடப்பட்டதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் அந்த ராகத்தில் பாடியது சரிதானா அப்படின்னு ஆராய்ச்சி, பகற்பண் இராப்பண் பொதுப்பண் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க. அந்தபடி இருக்கான்னு பார்த்தேன், சில பதிகங்கள் அதுக்கு உதவியாக இருக்கிறது. அந்த மாதிரி இந்த பதியம் பார்த்ததாகத்தான் எனக்கு நினைவு. ஆராய்ச்சி பேசுவதற்கு இது இடம் இல்லை, அது பன்னாராய்ச்சி கூட்டத்தில் பார்த்துக்கொள்வோம், வருகிற டிசம்பர்ல பாத்துக்கலாம். ஒரு விடிய கால வேளையில நடந்து போறாரு, இப்பவும் இருக்கு அப்பவும் இருக்கு. நாலு ரோடு மூணு ரோடு சேர்ற பாத்தீங்கன்னா ஒரு கைகாட்டி மரம் இருக்கும், அதுல போட்டிருப்பான், இது விருத்தாஜலம், இது கூடலையாத்தூர், இது சிதம்பரம் அப்படின்னு இருக்கும். பாத்துக்கிட்டு தான் போகணும், இல்லாட்டி போனா இல்லைன்னா நம்ம யாராவது ஒருத்தரை கேட்டு ஆகணும். அப்படி ஒரு மூணு ரோடு சேர்ற இடம், சுந்தரர் அங்க போய் சேர்ந்தார். அங்க ஒரு கிழவன் நின்னான், ஐயா கிழவரே, நான் திருமுதுகுண்டத்துக்கு போகணும், அதாவது நமது தேவார ஆசிரியர்கள் பூரா வடமொழியில இருந்த பேரெல்லாம் தமிழ் மொழியிலேயே தான் பாடி வைத்திருக்கிறார்கள். வேதாரண்யம்னு தேவாரத்துல வராது, மறைக்காடு என்றுதான் வரும். விருத்தாஜலம் என்று தேவாரத்துல வராது, முதுகுன்றம் என்றுதான் வரும். மாயூரம் என்று தேவாரத்துல வராது, மயிலாடு துறை என்றுதான் வரும். அதை ஒன்ன மாத்திரம் சரிப்படுத்தினார் இந்த எம்ஜிஆர், பாக்கி எல்லா ஊர்லயும் சரிப்படுத்தாம நல்ல வேலையை அது ஒன்னையாவது சரிப்படுத்தி போனார். இப்போ பாத்தீங்கன்னா பஸ் இதெல்லாம் மயிலாடுதுறைன்னே இருக்கு, சொல்றவனும் மயிலாடுதுறைனே சொல்றான், பஸ்ல ஏறினா மயிலாடுதுறையான்னு கேக்குறான், அதான் ஆச்சரியம். சில பேர் நமக்கு என்னடான்னு விட்டுட்டு போயிடுவோம். அப்படி ஐயா விருத்தாஜலத்துக்கு போற வழி எதுன்னு கேட்டார். அந்த கிழமை என்ன சொன்னான், இந்த வழியே போனா கூடலையாற்றூர் போலாம், இந்த வழியே போனா கூடலையாற்றூருக்கு போலாம், நானும் அங்கதான் போறேன், நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டார். அவன் கூப்பிடுறான், இவர் அதை தவிர்க்க முடியுமோ, போடா பைத்தியக்காரா, நான் கேட்டது விருத்தாஜலத்துக்கு வழி, நீ சொல்றது கூடலையாற்றூருக்கு வழி, நான் அங்கதான் போறேன், நீ வர என்ன கூப்பிடுறிய அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அவன் கூப்பிடுறான், இவர் அதை தடுக்க முடியல. முடியுமா? முடியாது, யாராலையும் முடியாது. சரி சொல்லிட்டு அந்த கிழவன் போறான், அவர் பின்னாலேயே இவரும் போறார். அந்த மாதிரிதான் திருவண்ணை நல்லூர்லயும் போனார். ஆமா, அதுவும் போறான், கூடவே போனார். அந்த கூடலையாற்றூர் போன உடனே அந்த கிழவன் மறைஞ்சிட்டான். வந்தவன் சிவன் அப்படின்னு உணர்கிறார் சுந்தரர். இந்த இடத்துலயாவது அந்த கிழவனுடைய கைய பிடிச்சுக்கணு, யோ நீ சிவன் தானே, இந்த கடல் ரூபத்துல தானே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. இல்ல, விட்டுட்டாரு. ஏன், அவன் கேட்க வைக்கல இவரை, அவ்வளவுதான். இல்லட்டுமா கேட்டிருப்பாரு இல்லையா. ஆமா, அற்புதமான திருப்பதியம் ஒண்ணு சொல்றார் அப்போ, அடிகள் இவ்வடி போந்த அதிசயம் அறியேனே, குடலையாற்றூருக்கு வந்து இப்படி என்ன இங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறார். வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து, மதகரி உரி போர்த்து வடிவுடை மழுவேந்தி, மதகரி உரி போர்த்து பொடியடி திருமேனி, புரிக்குழல் உமையோடும் கொடியணி நெடுமாடக் கூடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து, வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து கொடியணி திருமேனி, இப்படி நான் சொல்லிட்டு போறது பெரிய புராணத்து வரிசைப்படி இருக்காது. இவன் வந்த ஐந்து ஊரை உங்களுக்கு நினைவூட்டணும் என்பதற்காக நான் இப்படி வரிசைப்படுத்திருக்கே தவிர பெரிய புராணத்துல இந்த வரிசையில இருக்காது. ஆக சுந்தரர் திருக்கோலக்காவுக்கு போறார். திருக்கோலக்காவுக்கு போய் நான் இன்னைக்கு சுந்தரர் பாட்டா தான் பாடிட்டு இருக்கிறேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுந்தரர் திருக்கோலக்காவுக்கு போறார். போன உடனே அவருக்கு திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்த சாமி அல்லவா இது அப்படின்னு நினைக்கிறார். தன்னுடைய முன்னோர்களை எப்படி நினைக்கிறார் பாத்தீங்களா? ஆமா, நாம திவசம் கொடுக்கறன்னு மாத்திரம் தாய் தகப்பன நினைக்கிறது, நான் அப்படி அல்ல. எல்லோருமே அப்படித்தான் சொல்லுகிறார்கள், எழுந்த உடனே தாய் தந்தையரை வணங்கி விடு. அட, இருக்கும்போது வணங்கல, சரி விட்டுறோம். அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமாவது நம்ம நினைச்சு பார்க்கலாம்ல, இல்லையா? ஆமா, நான் அந்த வேலையை நான் ஒரு நாள் கூட தவறதில்ல. அப்படி சுந்தரர் அந்த ஊருக்கு போனவுடனே திருஞான சம்பந்தர் நினைக்கிறார். திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்த மூர்த்தி அல்லவா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பாட்டுல சொல்ற, நல்ல கதன. இதுல ஒரு இசை நயம் இருக்கு. இந்த ராகத்துல என்ன வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ராகத்துல பாடி திருஞான சம்பந்தர் தாளம் பெற்றாரோ அதே ராகத்துல சுந்தரர் பாடுறார். எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப நல்ல பொருத்தம். ததீன மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா உளான், கடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கோனோ. இந்த ராகத்திலேயே அவர் சுந்தரர் பாடுறார். 200 ஆண்டுகளுக்கு அப்புறமா நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் என்ன சொல்லியிருக்கணும் இவர், நாளும் இன்னதையால் கடவுள் நெறி பரப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆமா, தமிழும் கடவுளும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறார் சுந்தரர், தமிழ் பரப்பும்னு சொல்லிவிட்டார். ஆமா, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர்மும் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை. ததரீன பாடலுக்கு இறங்கும் தன்னையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கனம் தன்னை எங்கனும் இருந்தும் கோழிலி பெரும் கோயில் உள்ளானே கோலக்காவினில் கண்டுகொண்டேனே. அதை விட்டு புறப்படுறது, அதை விட்டு அவர் புறப்பட்ட வேளை தெய்வ சேக்கிடார் பெருமான் காட்டுகிறபடி நல்ல உச்சி போகுது. அவங்க எல்லாம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு இருக்கிற செருப்பா போட்டுட்டு போனாங்க இல்லையே, காலால நடந்துதானே போனாங்க. இந்த வெயில் வேளையில நடந்து போகும்போது சிவாய நம சிவாய நம நம சிவாய என்று சொல்லிக் கொண்டு போனாராம் தெய்வ சேக்கிடார் எழுதுறாரு இதா. ஆமா, அபிராமி அந்த ஒன்று வரும், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அப்படின்பாரு. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் கூட சொல்றார், நின்றும் இருந்தும் கிடந்தும் உன் நாமத்தை சொல்லுவேன் அப்படின்னு. நாமத்தை சொல்லணும்னு நினைப்பு இருந்ததுன்னா நாம எந்த வேளையிலையும் சொல்லிவிடலாம் இல்லையா. ஆமா, நிச்சயமாக சொல்லணுங்கிற நினைப்பு இருந்தா சொல்லிடலாம். ஆக சிவாயனமா சிவாயனமனு நடந்து போனார். திருக்கோலக்காவிலிருந்து சீராழி வந்துதான் இந்த திருக்குறுகாவூர் வெள்ளடக்கி இவர் போக நினைக்கிறார்.